அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜூலை மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குபவர் முரளிதரன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை. தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையில் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சார்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ போட்டியிடுவதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஒப்புதல் அளித்திருப்பதாக அந்த கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ச கூறியிருப்பது குறித்து ஒரு செய்தி.
மஹிந்த ராஜபக்ஷ
விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து ஜனநாயக போராளி கட்சி என்ற பெயரில் கட்சி ஒன்றை ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்திருப்பது தொடர்பில் அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் வித்யாதரனுடன் ஒரு செவ்வி.
அவர்களுக்கு ஜனநாயக வழியிலே ஒரு செயற்படுவதற்கான ஒரு இடைவெளி அளிக்கப்படவில்லை, அல்லது அந்த இடைவெளியை அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருந்தது.
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை கொல்ல முயற்சித்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஒருவருக்கு 10 வருட சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது குறித்து ஒரு செய்தி. இந்தியாவில் குழந்தைகள் எந்த அளவுக்கு ஊட்டச்சத்து குறைபாட்டுடன் இருக்கிறார்கள் என்பது குறித்த அறிக்கை இன்னும் வெளியிடப்படாதது ஏன் என்பது குறித்து ஒரு செய்தி உள்ளிட்ட செய்திகள் இடம்பெறுகின்றன.
செய்திகள் வாசிப்பவர்கள் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் நந்தினி குருசங்கரன்.
துனிஷியாவில் உள்ள கடற்கரை சுற்றுலா விடுதியில் சுட்டுக் கொல்லப்பட்ட சுற்றுலா பயணிகள் 38 பேரை நினைவு கூறும் நினைவாஞ்சலி நிகழ்வு இன்று அனுஷ்டிக்கப்பட்டன. இந்த துப்பாக்கிச் சுட்டில் பிரிட்டிஷ் பிரஜைகளே அதிக அளவில் கொல்லப்பட்டனர். இச்சம்பவம் நடைபெற்று சரியாக 1 வாரம் கடந்துள்ள நிலையில் துனிஷிய பிரமுகர்கள், சுற்றுலா பயணிகள், உள்ளூர் மக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து சோய்சி நகரில் துப்பாக்கிச்சூடு நடந்த கடற்கரைக்கு சென்று அஞ்சலி செலுத்தினர். இதேவேளை இங்கிலாந்து மகாராணியார் பிரிட்டனில் அனுஷ்டிக்கப்பட்ட 1 நிமிட மௌன அஞ்சலியில் பங்கு பெற்றினார். நகர வளாகம், அலுவலகங்கள், விளையாட்டு நிகழ்வு நடந்த இடங்களில் மக்கள் தலைவணங்கி அஞ்சலி செலுத்தினர்.
கிரேக்க கடன் பிரச்சினை தொடர்பாக சர்வதேச நாடுகள் முன்வைத்திருக்கும் திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான வாக்கெடுப்பு நடக்கும் நாள் நெருங்கும் நிலையில் இந்த திட்டத்தை புறக்கணிக்க வேண்டும் என கிரேக்க பிரதமர் அலெக்சிஸ் சிப்ரஸ் வாக்காளர்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார். தொலைக்காட்சியில் பேசிய சிப்ரஸ் இந்த வேண்டுகோளை விடுத்தார். ஆனால் அத்தகைய முடிவு எடுக்கப்பட்டால் கிரேக்கம் பேச்சுவார்த்தையின் போது பலவீனப்படும் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் ஜான் கிளாட் யங்கர் எச்சரித்துள்ளார். இதற்கிடையில் இந்த வாக்கெடுப்பு சட்டப்பூர்வமாக செல்லக்கூடியதுதானா என்பது குறித்த வழக்கு ஒன்றும் கிரேக்கத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது.
மேற்கு கரையில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பில் உள்ள பகுதியில் அமாஸ் போராளி குழுக்களைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான உறுப்பினர்களை பாலஸ்தீன பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளில் நடந்த மிகப்பெரிய கைது நடவடிக்கை இதுவாகும். தமது பிராந்தியத்தின் பாதுகாப்பிற்கு ஹமாஸ் பாதகம் ஏற்படுத்தாமல் தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக பாலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேற்கு கரையில் இஸ்ரேல் மீது நடந்து வரும் கடும் தாக்குதல்களை தடுப்பதற்காகவே இந்த கைதுகள் நடந்திருப்பதாகவும் பாலஸ்தீன பாதுகாப்பு அதிகாரிகள் இஸ்ரேலுக்காக செயற்படுகின்றனர் எனவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார்.
சிரியாவின் மிகப்பெரிய நகரமான அலப்போவை கைப்பற்ற தீவிரவாதிகள் கடும் முயற்சியை மேற்கொண்டிருக்கும் நிலையில் சிரியாவின் அரச படைகள் அவர்கள் மீது கடும் விமான தாக்குதலை நிகழ்த்தியுள்ளன. 13 இஸ்லாமியவாத குழுக்கள் இணைந்து நகரை கைப்பற்ற முயற்சித்து வரும் நிலையில் இருதரப்பு படையினரும் கடுமையான மோதல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தாக்குதல்களில் குறைந்தது 100 இஸ்லாமிய தீவிரவாதிகளாவது கொல்லப்பட்டிருப்பார்கள் என சிரிய அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. அலப்போ நகரம் இஸ்லாமியவாத தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் வந்தால் அது சிரிய அரசுக்கு பேரிடியாக இருக்கும் என அங்கிருக்கும் பிபிசி செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார்.
குவைத்தில் ஷியா முஸ்லிம் பள்ளிவாசலில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் நடந்து 1 வாரம் கலைந்திருக்கும் நிலையில் ஆயிரக்கணக்கான சுனி மற்றும் சியா முஸ்லிம்கள் ஒன்றாக இணைந்து இன்று தொழுகையில் ஈடுபட்டனர். கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் நாட்டின் தலைவர்களும் இந்த தொழுகையில் கலந்து கொண்டனர். மத தீவிரவாதத்தை கண்டித்தும் ஒற்றுமைக்கான அழைப்பு விடுத்தும் அங்கு போதனை நடத்தப்பட்டது.
சீனாவின் பங்குச் சந்தைகளில் ஏற்பட்டிருக்கும் சரிவை தடுத்து நிறுத்த சீன அரசு மேலும் பல நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. கடந்த 3 வாரங்களில் சுமார் $3 டிரில்லியன் அளவுக்கு சீன பங்குச் சந்தையில் இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே இருக்கும் பங்குகளிலிருந்து பணம் வெளியேறும் என்பதால் புதிய பங்கு வெளியீடுகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாகவும் சீன அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை பங்குச் சந்தை முடிந்த பிறகு தெரிவித்தனர். கடன் வாங்கி பங்குச் சந்தைகளில் முதலீடு செய்வதற்கு கட்டுப்பாடுகளை விதித்திருந்த சீன அரசு அந்த கட்டுப்பாட்டை சற்று தளர்த்தியுள்ளது. சீன பங்குச் சந்தையின் இந்த வீழ்ச்சி அங்கிருக்கும் 9 கோடி முதலீட்டாளர்களை பெரும் கவலைக்குள்ளாகியிருக்கிறது.
தொடரும் இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். நடைபெறவிருக்கும் இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சார்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ போட்டியிடுவதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஒப்புதல் அளித்திருப்பதாக அந்த கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச கூறியிருக்கிறார். முன்னதாக இந்த கூட்டமைப்பின் சார்பில் மஹிந்த போட்டியிடுவார் என்று அந்த கூட்டமைப்பின் பொதுச்செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சுஷில் பிரேமஜெயந்த் அறிவித்திருந்தார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் சார்லஸ் பீட்டர்.
இலங்கையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சார்பில் போட்டியிடுவார் என்று அந்த கூட்டமைப்பின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சுசில் பிரேமஜயந்த அறிக்கை ஒன்றின் மூலம் இன்று தெரிவித்திருந்த நிலையில் கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் மற்றைய கட்சிகளின் தலைவர்கள் இன்று கொழும்பில் ஊடகவியலாளர்களை சந்தித்து அதனை உறுதிப்படுத்தியுள்ளனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகியவற்றின் தலைவரான ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நேற்று புதன்கிழமை இரவு இந்த கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் தலைவர்களின் கூட்டம் நடைபெற்றதாகவும் அப்போது வரவிருக்கும் பொதுத் தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் வேட்புமனு வழங்க தீர்மானிக்கப்பட்டதாகவும் சுசில் பிரேமஜயந்தவின் ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சியின் தலைவர்களும் மஹிந்தவின் ஆதரவாளர்களும் இணைந்து கொழும்பு நகராயன்பிட்டியில் இன்று ஊடகவியலாளர் மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றிய தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவங்ச ஆகஸ்ட் 17 தேதிக்கு பின்னர் மைத்ரி மஹிந்த தலைமையிலான யுகம் நாட்டில் மலரும் என்று கூறினார்.
மஹிந்த ராஜபக்ஷ
நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய மைத்ரி மஹிந்த யுகம் உருவாக வேண்டும். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தனது பதவியையும் கட்சி தலைமைத்துவத்தையும் கையெழுத்திவிட்டு சென்றதன் பின்னர் அவரும் அவரது குடும்பத்தாரும் அவரை சார்ந்தவர்களும் பழிவாங்கும் நடவடிக்கைகளுக்கு உள்ளாக்கப்பட்டனர் என்று கூறிய விமல் வீரவங்ச தங்களது வேண்டுகோளுக்கிணங்க நாட்டை மீள கட்டியெழுப்பும் தனது போராட்டத்தை மஹிந்த ராஜபக்ச ஆரம்பித்துள்ளார் என்றும் கூறினார். இந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் முன்னாள் அமைச்சர்களான பந்துல குணவர்தன, வாசுதேவ நாணயக்கார, டலஸ் அழகப்பெரும, திஸ்ஸ விதானகே, தினேஷ் குணவர்தன, முன்னாள் மேல்மாகாண ஆளுநர் அலவி மௌலானா, மேல்மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க உட்பட பலர் கலந்து கொண்டனர். மஹிந்த ராஜபக்ச கூட்டமைப்பில் சார்பில் போட்டியிடுவார் என்று அவரது தரப்பினர் தகவல் வெளியிட்டுள்ள போதிலும் கட்சித் தலைவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதுவரை எதுவிதமான உத்தியோகபூர்வ அறிக்கையையும் வெளியிடவில்லை.
இதற்கிடையில் மஹிந்த ராஜபக்ஷவை பிரதமர் வேட்பாளராக நிறுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு நகரில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது. இது தொடர்பான செய்தியை தருகிறார் நமது கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு தேர்தலில் போட்டியிட அவகாசம் பெற்றுக் கொடுக்கப்படக் கூடாதென்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு வலியுறுத்தும் ஆர்ப்பாட்டம் ஒன்று கொழும்பில் நடைபெற்றது. இன்று மாலை கொழும்பு கோட்டை புகையிரத நிலையம் முன்பாக ஒன்று கூடிய தொழிற்சங்கங்கள், சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் கலைஞர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு தேர்தலில் போட்டியிட அவகாசம் பெற்றுக் கொடுக்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளதாக ஊடகங்கள் மூலம் செய்திகள் வெளிவந்திருந்தது. அங்கு உரையாற்றிய இலங்கை ஆசிரியர்கள் சங்கத்தின் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் கடந்த ஜனவரி மாதம் 8 திகதி மக்களினால் நிராகரிக்கப்பட்ட மஹிந்த ராஜபக்ஷவுக்கு மீண்டும் தேர்தலில் போட்டியிட அவகாசம் பெற்றுக் கொடுக்கப்படக் கூடாதென்று தெரிவித்தார். அவ்வாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு தேர்தலில் போட்டியிட அவகாசம் பெற்றுக் கொடுக்கப்பட்டால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக போராட்டங்களை மேற்கொள்வதற்கு தாங்கள் தயங்க மாட்டோம் என்று தெரிவித்தார் ஜோசப் ஸ்டாலின்.
அந்த மக்களின் செயல்பாட்டால் வந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மக்களால் நிராகரிக்கப்பட்ட மஹிந்த ராஜபக்சக்கு திருப்பியும் இந்த தேர்தலில் போட்டியிட விரும்பினால் தான் அது மக்களுக்கு செய்யற பாரிய துரோகம் என்று தான் நாங்கள் சொல்றோம். இந்த மக்களுக்கு செய்யற பாரிய துரோகத்துக்கு எதிராக வேண்டிய ஒரு நடவடிக்கை எடுக்க மக்கள் ஆயத்தமாக நாங்கள் சொல்வோம். இந்த நாட்டு மக்கள் மஹிந்த ராஜபக்ச வீட்டுக்கு அனுப்பின காரணம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். 62 லட்சம் மக்களின் இந்த எதிர்பார்ப்புக்கு துரோகம் செய்ய வேண்டாம் என்று நாங்கள் மைத்ரிபால சிறிசேன கேட்கிறோம்.
இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெரும்பாலானோர் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை வெற்றி பெற செய்வதற்கு ஆதரவளித்தோர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
செய்தி தொகுப்பை தந்தவர் கே எஸ் உதயகுமார். இலங்கை சுதந்திர கட்சியில் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள் நாடாளுமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பது குறித்து சிலன் டுடே பத்திரிகையின் சிரேஷ்ட செய்தி ஆசிரியர் ஆனந்த பாலகிருஷ்ணரிடம் பேசினேன். அதனை இப்போது கேட்கலாம்.
இலங்கையின் இன்றைய அரசியல் வரலாற்றிலே இப்படியான ஒரு நிலைமை ஒருபோதும் ஏற்பட்டிருக்கவில்லை. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதி ஆக்குவதில் முன்னின்ற முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்க பண்டார நாயக்க குமாரதுங்க பிரதம மந்திரி பதவியில் இருந்தும் தற்போது பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட பின் விலகியிருப்பவருமான ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் முன்னின்று அவரை ஜனாதிபதி ஆக்குவதில் தமது அரசியல் ஆதரவை வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையிலே இவ்வாறு சுந்தர கட்சியை உள்ளடக்கி இருக்கின்ற புதுச்சேரி ஐக்கிய முன்னணி சார்பாக மஹிந்த ராஜபக்சவுக்கு வேட்பாளருக்கான ஒரு தகுதி வழங்கப்படுமையானால் இது விடயத்தில் சந்திரிகா ரணில் ஆகியோர் எவ்வாறான நிலைப்பாட்டை கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் தற்போது அழுத்தம் திருத்தமாக ஊகிக்க முடியாது. ஆயினும் அவர்கள் மிகவும் ஒரு கசப்புணர்வையை கொண்டிருப்பார்கள் என்றுதான் என்னால் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியிலேயே தான் மஹிந்த ராஜபக்சவை அந்த பதவியிலிருந்து மகற்றி மைத்ரிபால சிறிசேனவை அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள். இவ்வாறு கொண்டு வந்த பின்னர் அவருக்கு மீளவும் ஆக்சிஜன் கொடுப்பது போல இந்த வேட்பாளர் நியமனத்தை தகுதி அவருக்கு வழங்கியிருப்பது எதிர்கால அரசியலிலே அவருக்கு மீளவும் ஒரு இடத்தை கொடுப்பதாகவும் இதுவரை கட்டி காத்து வந்த அந்த பலமான ஒரு நிலையை பலவீனப்படுத்துவதாகவும் இருக்கும் என்பதே எனது கருத்தாக இருக்கின்றது.
சந்திரிகா குமாரதுங்கை என்ன விதமான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடும்?
அவர் இதுவரை எதனையுமே இது சம்பந்தமாக குறிப்பிடவில்லை. ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ சம்பந்தமாக அவர் ஒரு கடும் போக்கான கருத்துக்களையே அண்மை காலங்களிலேயே அவர் வெளியிட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக அப்பாடு அவர் நிறுத்தப்பட்டு ஒரு முடிவு எடுக்கப்படுமையானால் இது விடயத்திலே சந்திரிக்க பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் மிகவும் ஒரு அதிருப்தியான ஒரு நிலைப்பாட்டையை வெளியிடுவார் என்று நம்மால் கருதி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது.
மஹிந்த மீண்டும் பிரதமர் பதவிக்கு இலங்கை சுதந்திர கட்சியின் சார்பில் நிறுத்தப்பட்டால் ஐக்கிய தேசிய கட்சி அதனை எப்படி எதிர்கொள்ளும்? அந்த கட்சியின் வெற்றி வாய்ப்புகளை என்ன விதமான தாக்கத்தை இந்த முடிவு ஏற்படுத்தும்?
இன்று இந்த அறிவிப்புகள் வெளியான மறுகணமே இன்று கொழும்பு கோட்டை போகிறதிலே முன்பாக ஆர்ப்பாட்டங்கள் ஐக்கிய தேசிய கட்சியினரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இது ஐக்கிய தேசிய கட்சிக்குள் நிலவுகின்ற அதிருப்தியை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. அந்த ஐக்கிய தேசிய கட்சி வட்டாரத்தில் கூட இவ்வளவு தூரம் இவ்வாறான ஒரு புதிய ஆட்சிக்காக நாம் வழியமைத்த பின்னரும் மீளோம் அவரை கொண்டு வருவதா என்ற ஒரு கேள்விக்குறியோடு, அதாவது மஹிந்தவை கொண்டு வருவதா என்ற கேள்விக்குறியோடு அங்கே ஒரு விதமான அதிருப்தியும் ஆத்திரமும் ஐக்கிய தேசிய கட்சி மட்டத்தில் கிளம்பி இருப்பதையும் நாம் காண முடிகிறது.
மஹிந்த நிறுத்தப்பட்டால் ரணிலின் வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும்?
அதனை இப்ப நாம் உடனடியாக எதுவுமே கூற முடியாது. ஆனால் இப்போதைய நிலைமையிலே ரணிலுக்கான வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக இருப்பதைத்தான் நம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் இதனை கொண்டு கூறுகின்ற என்னவென்றால் சிறுபான்மை கட்சிகள், அதாவது மைத்ரிபால சிறிசேனவை பதவிக்கு கொண்டு வருவதில் பெரும் பங்கு வகித்த சிறுபான்மை கட்சிகள், தமிழ் முஸ்லிம் கட்சிகள் இங்கே ரணில் விக்ரமசிங்கவுக்கு கூட தமது ஆதரவை தொடர்ந்து வழங்கி அவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை வழங்குவதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் என்றே என்னால் கூற முடிகின்றது.
மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி ஆவதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பலத்த ஆதரவை வழங்கியிருந்தது. மஹிந்த ராஜபக்சவை பிரதமர் பதவிக்கான வேட்பாளராக நிறுத்தும் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்?
அவர்கள் பெரும்பாலும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக ரணில் விக்ரமசிங்கவுக்கே தமது ஆதரவை வழங்குவார்கள் என்று காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே இங்கு ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைவதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் தனது இணக்கப்பாட்டை வெளியிட்டிருக்கின்றது. இந்த வகையிலே இந்த இரு சிறுபான்மை கட்சிகளும் ஐக்கிய தேசிய கட்சிக்கே தமது ஆதரவை வழங்கும் என்று நம்மால் எதிர்பார்க்க முடிகின்றது.
சிலோன் டுடே பத்திரிகையின் சிரேஷ்ட ஆசிரியர் ஆனந்த் பாலகிருஷ்ணன். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மாவெளி அபிவிருத்தித்துறை அமைச்சராக இருந்தபோது அவரை கொலை செய்ய முயற்சித்த குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த செய்தியை தருகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
9 வருடங்களுக்கு முன்பு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை கொலை செய்ய முயற்சித்தார் என்று குற்றம் சுமத்தப்பட்டிருந்த விடுதலை புலி உறுப்பினர் ஒருவருக்கு இன்று புலனறுவை மேல் நீதிமன்றத்தினால் 10 வருடங்கள் கடவுளிய சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தவிர எதிரி 10,000 ரூபாய் குற்றப்பணம் செலுத்த வேண்டுமென்று தீர்ப்பு வழங்கியுள்ள மேல் நீதிமன்ற நீதிபதி அமேந்திர சினவிரத்ன குற்றப்பணம் செலுத்த தவறும் பட்சத்தில் அதற்கு பதிலாக மேலும் 1 வருடம் கடவுளிய சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டுமென்றும் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியைச் சேர்ந்த முகமது சுல்தான் காதர் மொஹிதீன் என்று அழைக்கப்படும் சிவராஜா ஜெனிபன் என்பவருக்கே இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மகாவலி அபிவிருத்தி அமைச்சராக பதவி வைத்த 2005-2006 ஆண்டு காலப்பகுதியில் அவரது சொந்த பிரதேசமான பொலநறுவையில் வைத்து கிளைமோர் குண்டு தாக்குதல் நடத்தி அவரை கொலை செய்ய முயற்சித்ததாக குறித்த விடுதலை புலி உறுப்பினருக்கு எதிராக புலனறுவை மேல் நீதிமன்றத்தில் போலீசாரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. 2006 ஏப்ரல் மாதம் 23 புலனறுவையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பஸ்ஸில் பயணம் செய்து கொண்டிருந்த வேளை இந்நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். அன்றிலிருந்து இவர் தொடர்ந்தும் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
செய்தியை தந்தவர் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து ஜனநாயக போராளி கட்சி என்ற பெயரிலான கட்சி ஒன்றை ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்திருப்பது தொடர்பாக அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் வித்யாதரனுடன் பேசினார் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
உண்மையாக தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தை முன்னின்று முன்னெடுத்தவர்கள் விடுதலை புலிகள். அவர்களுடைய போராளிகள் தங்களுடைய உயிரையே துச்சமென தியாகம் செய்ய வந்தவர்கள், முன்வந்தவர்கள். இந்த இனத்துக்காக, இந்த மக்களுக்காக தங்களை அர்ப்பணிக்க முன்வந்தவர்கள். அவருடைய ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட சூழலே. கடந்த 5-6 ஆண்டுகளாக அவருடைய பங்களிப்பு, இந்த இனத்தின் மீதான அவருடைய வாஞ்சை, அவருடைய அபிலாஷை சரியாக பிரயோகிக்கப்பட முடியாத ஒரு கவலைக்கிடமான நிலை இருந்தது. அவர்களுக்கு ஜனநாயக வழியிலே ஒரு செயற்படுவதற்கான ஒரு இடைவெளி அளிக்கப்படவில்லை, அல்லது அந்த இடைவெளியை அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சூழலிலே இல்லாமல் இருந்தது ஒரு கவலைக்குரிய விடயம். இன்றைய சூழலிலே இந்த முயற்சி இன்று எடுக்கப்பட்டதல்ல, 6-7 மாதங்களுக்கு முன்பாகவே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள் ஆட்சியில் இருந்த போதே ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரே இந்த முயற்சிகளை நாங்கள் எடுத்தோம். புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட 12,000 போராளிகள் சமூகத்தில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
புதிதாக அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களுடைய இந்த கட்சியில முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் எத்தனை பேர் அங்கம் வகிக்கின்றார்கள்?
பல நூற்றுக்கணக்கான போராளிகள் எங்களோடு தொடர்பாடுகள் செய்திருக்கிறார்கள். இன்று எங்களுடைய அறிக்கையிலே நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மூத்த தளபதிகள், அவருடைய பிரதிநிதிகள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். என்று 12,000 போராளிகள் சமூகத்துக்குள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மகளிர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பலர் தங்களுடைய பெயர்களை நேரடியாக உடனடியாக வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் இல்லை என்றாலும் அவர்கள் எல்லோரும் எங்களோடு தொடர்பாடுகள் இருக்கின்றார்கள். இன்றைய கூட்டத்துக்கு வந்த பலர் அடுத்து வரும் வாரங்களிலே பகிரங்கமாக கூட்டங்களுக்கு வருவார்கள். அதுவரை நாங்கள் அந்த தொகை இலக்கங்களை வெளியிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது என்று நினைக்கிறேன்.
இன்றைய அரசியல் சூழலில் இந்த மாதிரியாக விடுதலை புலிகள், அதாவது முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் ஒன்றிணைவது வந்து தென்பகுதியிலும் பாதிப்பை ஏற்படுத்ததா?
நான் நினைக்கிறேன் இந்த திட்டத்தினாலே முதலிலே மகிழ வேண்டியவர்கள் தென்பகுதியிலே இருக்கின்ற நீங்கள் சொல்லுகின்ற தீவிரவாதிகள் தான். ஏனென்றால் ஆயுத போராட்டத்தின் மீது ஒரு பற்றுறுதி மிக்க அல்லது அதன் மீது அதிலே ஒரு வலிமையான தரப்பாக இருக்கின்ற ஒரு பிரிவினர், ஆயுதங்கள் பற்றிய கையாளக்கூடிய அல்லது ஆயுதங்களோடு தொடர்பாடல் வைக்கக்கூடியவர்கள் இந்த சமூகத்திலே உரிய ஜனநாயக வழிக்குள் இடமளிக்கப்படாமல் புறமுதுக்கப்பட்டிருப்பது ஆபத்தானது. அவர்கள் ஜனநாயக வழிக்கு திரும்புவது என்பது வரவேற்கப்படத்தக்க விடயம். இது தென்னிலங்கையை பொறுத்தவரை புதிய விடயம் அல்ல. 2 தடவைகள் மன்னிக்கப்பட்டு ஜனநாயக வழிக்கு விடுவிக்கப்பட்ட பின்னரும் ஆயுதங்களை தூக்கிய ஜேவிபியினர் இன்று ஜனநாயக அரசியலே வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் வெளிப்படையாக வருகின்றார்கள், வெளிப்படையாக தேர்தல் களத்துக்கு வருவார்கள், பிரச்சாரங்களுக்கு வருவார்கள், பேசுவார்கள். அது அவர்களுக்கு எதிர்காலத்திலே ஒரு பாதுகாப்பான சூழலை தரும்.
தமிழ் மக்களுடைய அரசியல் தலைமைகள் வந்து பல கூறாக பிரிந்து இருக்கின்றன. இந்த நிலைமையில ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்கின்றது வந்து ஏற்கனவே இருக்கின்ற அமைப்புகளை ஒன்றிணைப்பதற்கு பதிலாக மேலும் கருத்து வித்தியாசங்களையும் பல முரண்பாடுகளையும் ஏற்படுத்துவதாக அமையாதா?
ஜனநாயகத்தில முக்கிய பங்கே ஒவ்வொருவரும் தன்னுடைய பங்களிப்பை வெளிப்படுத்துவது. நீங்கள் சொல்லுகின்ற இந்த பல தரப்பினரும் ஒரு தரப்பாக கட்டி வைத்திருந்தவர்களே, கட்டுறுதியான அமைப்பாக உருவாக்கியவர்களே இந்த விடுதலை புலிகள் தான், அந்த போராளிகள் தான். அதை வெளிப்படுத்தியவர்களால் இன்று வந்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அவர்களுடைய பிரசன்னம், அவர்களுடைய பங்களிப்பு தமிழ் அரசியல் கட்சிகளை என்ன காரணத்துக்காக பிரிந்திருக்கின்ற குழப்பமான நிலையில இருக்கின்ற விடயங்களுக்கு காரணமாக இருக்கின்றதோ அவற்றை நீக்கி அவர்களையெல்லாம் ஐக்கியப்படுத்துகின்ற அல்லது ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை நோக்கி ஜனநாயக எழுச்சியை நோக்கி நகர்வதற்கான ஆரம்பம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பில் முன்னாள் போராளிகளான விடுதலை புலிகளை அவர்கள் எந்த அளவில் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நீங்க எதிர்பார்க்கிறீங்க?
நான் நினைக்கிறேன் அது அவர்களுடைய கட்டாயம். அவர்கள் நிச்சயமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் நியாயம். இந்த கட்டமைப்பை உருவாக்கியவர்களே விடுதலை புலிகள் தான். அந்த கட்டமைப்பிலே சிதைவுகள் ஏற்படாமல் பார்க்க வேண்டியது அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட தலைவர்களுடைய கடமை. வெறுமனே ஒவ்வொரு தேர்தலுக்கும் அரசியல் விமர்சகர்களை முன்வைத்துக் கொண்டு ஐக்கியம் என்று பேசி தங்களுக்குள் வாக்குகளை சுருட்டிக் கொள்வதும் பொறுப்பான, மக்களால் வரவேற்றப்பட்ட, மக்களுக்காக கடமையாற்றக்கூடிய அர்ப்பணிப்புள்ள தரப்புகளை வெளியே விடுவதும் பொருத்தமற்றது. நான் நினைக்கிறேன் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த முன்னாள் போராளியினுடைய வருகை, அவருடைய புதிய கட்சியினுடைய இணைவு தமிழ் கூட்டமைப்பை மேலும் வலுவுள்ளதாகவும் மேலும் வெளிப்படைத்தன்மை உள்ளதாகவும் மக்களால் வரவேற்கப்படுகின்ற பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்டமைப்பாக இயங்குவதற்கு வாய்ப்பளிப்பதற்குமான நடவடிக்கையாக இருக்கும் என்று நம்புகிறேன்.
வித்யாதரனின் செவியை அளித்தவர் மாணிக்க வாசகம். இலங்கை கண்ணோட்டம் இத்துடன் நிறைவடைந்தது.
தமிழோ
நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
இனி சில இந்திய செய்திகளை கேட்கலாம். தமிழக கேரள எல்லையில் உள்ள முல்லைப் பெரியார் அணைக்கு தீவிரவாத அச்சுறுத்தல் இருப்பதால் அதற்கு மத்திய தொழிற்காவற் படையினரை காவலுக்கு நிறுத்த வேண்டுமென இந்திய உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது தமிழக அரசு. இது குறித்த செய்தியை தருகிறார் புதுதில்லி செய்தியாளர் ஜெயக்குமார்.
முல்லைப் பெரியாறு அணை மீது தீவிரவாத அமைப்புகள் தாக்குதல் மேற்கொள்ளக்கூடும் என்கிற எச்சரிக்கை பெறப்பட்டுள்ளதை குறிப்பிட்டு அதற்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் பாதுகாப்பை வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு இந்திய உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் இன்று வெள்ளிக்கிழமை தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த மனுவில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் புலனாய்வு பிரிவிடமிருந்து பெறப்பட்டுள்ள அறிக்கை ஒன்று மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் லஷ்கர் இ தொய்பா போன்ற தீவிரவாத அமைப்புகள் வெடிப்பொருள் ஏற்றிய வாகனத்தை கொண்டு அந்த அணையில் மோதி பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதால் அந்த அணைக்கு தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணை வரும் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக கடந்த மார்ச் மாதத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்த ஒரு மனுவில் முல்லைப் பெரியாறு அணைக்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் பாதுகாப்பை வழங்க வேண்டும் என கோரியிருந்தது. முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு கேரள மாநில காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அத்துமீறல்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கூறி தமிழக அரசு அந்த மனுவை அப்போது தாக்கல் செய்திருந்தது. 2014 மே மாதம் 7 என்று முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 136 அடியாக உயர்த்த தமிழகத்துக்கு அனுமதி வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து கேரள அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மறுசீராய்வு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டதை தொடர்ந்து தமிழக அரசு அந்த மனுவை அப்போது தாக்கல் செய்திருந்தது. அந்த வழக்கில் கேரள மாநில அரசு பதிலளிக்கும் போது அணையின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் உண்டானால் அது கேரள மாநிலத்தின் மக்களை தான் பாதிக்கும் என்பதால் தாங்கள் பொறுப்புடன் பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறியிருந்தது. தமிழக அரசின் இந்த புதிய மனுவுக்கு மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் முல்லைப் பெரியாறு அணையை தகர்க்க திட்டமிட்டு இருக்கும் கேரள மாநில அரசியல் கட்சிகள் தமிழக அரசின் கருத்தையே யோசனையாக கொண்டு அணையை தகர்த்துவிட்டு மற்றவர்கள் மீது பழி போட்டு விடுவார்கள் என்று அச்சம் வெளியிட்டுள்ளார். அத்தோடு தமிழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் விடுதலை புலிகள் அமைப்பை இந்த விவகாரத்தில் சேர்த்துள்ளதும் மன்னிக்க முடியாத குற்றம் என்று குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக வரும் July 7 மதுரையில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தப்போவதாகவும் வைகோ குறிப்பிட்டுள்ளார்.
செய்தி குறிப்பை தந்தவர் ஜெயக்குமார். இந்தியாவில் குழந்தைகள் எந்த அளவுக்கு ஊட்டச்சத்து குறைபாட்டுடன் இருக்கிறார்கள் என்பது குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வறிக்கை இன்னும் வெளியிடப்படாதது ஏன் என்பது குறித்து ஒரு செய்தியை அடுத்ததாக கேட்கலாம். ஜஸ்டின் ரோலட்டின் செய்தி குறிப்பை தமிழில் தருகிறார் எல்.ஆர். ஜெகதீசன்.
இந்தியா முழுமைக்குமான சுகாதாரம் குறித்த தேசிய புள்ளிவிவரங்கள் இந்தியாவில் அபூர்வமாகவே கிடைக்கும். அப்படியானதொரு விரிவான, அதாவது மாநில வாரியான புள்ளி விவரங்கள் அடங்கிய நாடளாவிய அறிக்கை 2007 தான் வெளியிடப்பட்டது. அந்த பின்னணியில் இந்தியாவில் பெண்கள் மற்றும் சிறார்கள் குறித்து இந்திய அரசும் ஐநா மன்றத்தின் சிறார்களுக்கான அமைப்பான யூனிசெஃப் அமைப்பும் சேர்ந்து செய்த விரிவானதொரு கணக்கெடுப்பு விவரங்கள் ஏன் வெளியிடப்படவில்லை? இந்தியாவின் சிறார்கள் குறித்த விரைவு கணக்கெடுப்பு என்பது மிகப்பெரிய நடவடிக்கை. இந்தியாவின் 29 மாநிலங்களில் இது மேற்கொள்ளப்பட்டது. ஏறக்குறைய 100,000 சிறார்களின் உயரம், எடை உள்ளிட்ட எல்லா விவரங்களும் இதற்காக சேகரிக்கப்பட்டன. 200,000 அதிகமானவர்களிடம் நேரடியாக பேசி தகவல்கள் திரட்டப்பட்டன. இந்த கணக்கெடுப்பின் இறுதி அறிக்கை சென்ற ஆண்டு அக்டோபர் மாதமே வெளியிடப்பட்டிருக்க வேண்டும் என்று பிபிசிக்கு தெரிய வருகிறது. ஆனால் 8 கடந்தும் அந்த அதிமுக்கிய புள்ளி விவரங்கள் அனைத்தும் ரகசியமாகவே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கணக்கெடுப்பின் இறுதி விவரங்களை ஏன் வெளியிடவில்லை, அல்லது எப்போது வெளியிடப் போகிறீர்கள் என்று இந்திய அரசிடம் பிபிசி தொடர்பு கொண்டு கேட்ட கேள்விகளுக்கு இந்திய அரசு தரப்பிலிருந்து எந்த பதிலும் கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் இந்த அறிக்கையின் ஒரு பிரதியை பிபிசி முயன்று பெற்றிருக்கிறது. இந்த அறிக்கையின் ஒட்டுமொத்த புள்ளி விவரங்களை பார்க்கும்பொழுது இந்த கணக்கெடுப்பின் இறுதி விவரங்களை வெளியிடுவதில் இந்திய அரசுக்கு இருக்கும் தயக்கம் கொஞ்சம் ஆச்சரியமாக தோன்றுகிறது. ஏனென்றால் உற்சாகமூட்டக்கூடியதொரு கதையையே இந்த புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. ஊட்டச்சத்து குறைபாடு என்பது இந்தியாவில் இன்னமும் மோசமான அளவு காணப்படுவதையே இந்த புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. ஆனால் அந்த நிலைமை மேகமாக முன்னேறி வருவதையும் இவை காட்டுகின்றன. 10 முன்பு இந்தியாவில் 5 குழந்தைகளில் 40% ஊட்டச்சத்து குறைபாடு உடையவர்களாக இருந்தனர். ஆனால் தற்பொழுது சுமார் 30% குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு உடையவர்களாக இருப்பதாக கூறுகிறது இந்த அறிக்கை. அதே சமயம் இந்திய மாநிலங்களுக்கு இடையில் இதில் பாரிய வேறுபாடுகள் நிலவுவதையும் இந்த புள்ளி விவரம் உறுதி செய்கிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சொந்த மாநிலமான குஜராத் மாநிலத்தில் தொடர்ந்தும் நிலைமை மோசமாக நீடிப்பதை இது உறுதி செய்திருக்கிறது. குஜராத் முதல்வர் பதவியில் இருந்தபடி மோடி 10 ஆண்டு காலத்திற்கும் மேல் ஆட்சி செய்திருக்கிறார். குஜராத்தில் அவர் செய்ததை இந்தியா முழுமைக்கும் விஸ்தரிப்பேன் என்பது அவரது பிரதமர் தேர்தலின் முக்கிய கோஷமாக இருந்தது. ஆனால் இந்த கணக்கெடுப்பின் இறுதி புள்ளி விவரங்களை பார்க்கும்பொழுது சிலர் ஊட்டச்சத்து உள்ளிட்ட பொது சுகாதாரம் தொடர்பில் குஜராத் மாநிலம் என்பது ஒட்டுமொத்த நாடும் பார்த்து பின்பற்ற வேண்டிய ஒரு மாதிரி மாநிலமா என்று கேள்வி எழுப்பக்கூடும். காரணம், பாராட்டத்தக்க பொருளாதார வளர்ச்சி அடைந்திருந்தாலும் குஜராத் மாநிலம் சுகாதாரத்துறையில் தொடர்ந்தும் மோசமாகவே இருந்து வருகிறது. குஜராத் குழந்தைகளில் 41.8% குழந்தைகள் வளர்ச்சி குன்றியவர்கள் என்றும், 43.8% அனைத்து தடுப்பூசிகளும் போடப்படவில்லை என்றும் இந்த இறுதி புள்ளி விவரம் கூறுகிறது. குஜராத்தின் இந்த மோசமான புள்ளி விவரங்கள் கூட இந்த யூனிசெஃப் அறிக்கை வெளியிடப்படாமல் இருப்பதற்கான ஒரு காரணமாக இருக்கலாம் என்கிற ஊகங்களை உருவாக்கியிருக்கிறது. இவை வெளியில் வந்தால் பிரதமர் மோடிக்கு அதனால் தர்ம சங்கடம் நேரக்கூடும் என்று சந்தேகம் உலவுகிறது. சுகாதாரத்துறையில் குஜராத்தின் இந்த நிலைமைக்கான காரணிகளில் அரசின் கொள்கையும் ஒன்றாக இருக்கலாம் என்றே தோன்றுகிறது.
ஜஸ்டின் ரோலாட்டின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் எல்ஆர் ஜெகதீசன். அடுத்ததாக, துனிசியாவில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை அடுத்து அந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக விளங்கும் சுற்றுலாத்துறைக்கு பெரும் பின்னடைவை சந்திக்கும் என கூறப்படுகிறது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தமிழில் தருகிறார் சதாத்.
அந்த பயங்கரம் அரங்கேறி ஒரு வாரம் ஆகியிருக்க அதன் சுவடுகளாக கடற்கரையில் காணப்படுவது அஞ்சலிக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற மலர்களும், சுவற்றில் காணப்படுகின்ற தோட்ட ஓட்டைகளும் சஞ்சலமடைய வைக்கின்ற அமைதியும் தான். துனிசியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான பிரிட்டிஷ் சுற்றுலா பயணிகள் வெளியேறியிருக்கிறார்கள். எத்தனை பேர் இனி இங்கு வருவார்கள் என்றும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஜோடி துனிசியாவை விட்டு ஓடக்கூடாது என்பதில் திடமாக இருக்கிறது. பயங்கரவாதம் வெற்றி பெற அனுமதிக்க கூடாது என்று அவர்கள்
சொல்கின்றனர்.
இங்கு வேலை பார்ப்பவர்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன். நாம் இங்கிருந்து வெளியேறினால் அது அந்த துப்பாக்கிதாரிக்கு கிடைக்கின்ற வெற்றியாகிவிடும். நான் அதை செய்யவே மாட்டேன்.
துப்பாக்கிதாரி மட்டும்தான் துனிசியர் என்றில்லை, உயிரை பணயம் வைத்து பலரை காப்பாற்றியவர்களும் கூட துனிசியர்கள்தான். இவர் தன்னை அடையாளம் காட்ட விரும்பவில்லை. ஆனால் துப்பாக்கிதாரியிடமிருந்து பயணிகளை மீட்க மனித அரண் அமைத்தவர்களில் இவரும் ஒருவர். துப்பாக்கிதாரியை தடுத்து நிறுத்த முடியாமல் போனதே என்ற கூட்ட உணர்வால் இன்னும் கூட அவர் வாடுகின்றார்.
I feel I can do more, you know. I do my best, but
என்னால் அதற்கு மேல் ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விட்டது. என்னால் முடிந்ததை எல்லாம் செய்தேன். ஆனாலும் நிறைய பேர் பலியாகவே செய்தனர். பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், ரஷ்யா மற்றும் உலக நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்தும் துனிசியா வர வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து பயங்கரவாதத்திற்கு வெற்றியை கொடுத்து விடாதீர்கள்.
ப்ளீஸ் கீப் கமிங் மோர் அண்ட் மோர் டு துனிசியா. டோன்ட் லெட் ஹிம் வின்.
இப்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்றாலும் இங்கு உயிரிழந்த 38 பேரை பொறுத்தவரை இது சற்று தாமதம்தான். துனிசியாவின் சுற்றுலாத்துறையில் இந்த கோடைக்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பை தவிர்ப்பதற்கும் இது சற்று தாமதம்தான்.
செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் சதாத். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசி நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.